விவிலிய தேடல் திருப்பாடல் 99.
அவிலா தெரேசா என்று அழைக்கப்படும் இயேசுவின் தெரேசா தன் சிறு வயதிலேயே புனிதர்கள் மற்றும் மறைசாட்சிகளின் வாழ்க்கை வரலாற்றால் கவரப்பட்டார். தன்னுடைய 7 வயதில் தன்னை ஒத்த வயதுடைய தன் சகோதரர் ரொட்ரிகோஸை அழைத்துக் கொண்டு ஆப்பிரிக்க நாட்டுக்கு செல்ல முனைந்தார். ஏனெனில் அங்கு மூர் இன மக்களால் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக வேண்டும் என்பதே அவர்களின் எண்ணமாக இருந்தது. வீட்டிலிருந்து சிறு தொலைவு சென்று கொண்டிருந்த போதே அவர்களது மாமா ஒருவர் அவர்களை தடுத்து வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டார். அதன் பிறகு துறவியாக மாற வேண்டும் என ஆசைப்பட்டு அவர் வீட்டு தோட்டத்தில் கிடைத்த சிறு கற்களை கொண்டு வீட்டின் உட்பகுதியில் அழகான அறைகளை அமைத்து அதில் வசிக்க ஆரம்பித்தார். இவ்வாறு சிறு வயதிலிருந்தே புனிதராக வேண்டுமென்ற ஆசை தெரேசாவின் மனதிலே ஆழமாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று சிந்திப்பது திருப்பாடல் 99. இத்திருப்பாடலை தாவீது மன்னன் எழுதியிருக்கக்கூடும் என்றும், பாபிலோனிலிருந்து தங்கள் நாடு திரும்பிய இஸ்ரேல் மக்கள் தாங்கள் கட்டிய கோவிலில் பாடுவதற்கு ஏற்ப இத்திருப்பாடலில் மாற்றங்களை செய்திருக்கக்கூடும் என்றும் விவிலிய ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இத்திருப்பாடலில் யாவே இறைவனை இஸ்ரேல் மக்கள் அரசர் என்பதற்கு மேலாக தூயவராக பார்த்தனர். இறைவன் தூயவர் என்பதற்கு மனித எண்ணங்களை கொண்டு விளக்கமளிக்க முடியாது. ஏனெனில் அவரே தூய்மையின் ஊற்று. யாவே இறைவனை தவறே செய்யாதவராக, நீதி பெறாதவராக, நேர்மையை நிலைநாட்டுபவராக பார்த்தனர் இஸ்ரேல் மக்கள். மேகத்தூண் வழியாக உடனிருந்தவராகவும், வாழ்விற்கு தேவையான நியமங்களை சொல்லித் தந்தவராகவும், பாவங்கள் செய்தபோது கண்டித்தாலும் மன்னிப்பை வழங்குகின்ற அன்பு தந்தையாகவும் யாவே இறைவனை இஸ்ரேல் மக்கள் பார்த்தனர். எனவே இஸ்ரேல் மக்கள் அவரை தூயவர் என்று அழைத்தனர். திருப்பாடல் 99, 3, 4 மற்றும் 8 சொற்றொடர்கள்.
மேன்மையானதும் அஞ்சுதற்குரியதுமான அவரது பெயரை அவர்கள் போற்றுவார்களாக. அவரே தூயவர், வல்லமை மிக்க அரசரே, நீதியை நீர் விரும்புகின்றீர், நேர்மையை நிலைக்கச் செய்கின்றீர். யாக்கோபினரிடையே நீதியையும் நேர்மையையும் நீர்தாமே நிலைநாட்டுகின்றீர். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு செவிசாய்த்தீர். மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர். ஆயினும் அவர்களுடைய தீச் செயல்களுக்காய் நீர் அவர்களை தண்டித்தீர்.
மேக தூணில் நின்று அவர்களோடு பேசினார். அவர் தந்த நியமங்களை கடைபிடித்தார்கள். ஆண்டவரை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் தொழுதிடுங்கள். அவரது திருமலையில் தொழுதிடுங்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் தூயவர். நம் கடவுளாகிய ஆண்டவரே.
அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை யாவே இறைவன் தூயவர், அஞ்சுதற்குரியவர். ஆனால் நாம் பாவிகள், எனவே அவரை நெருங்க முடியாது என்ற மனநிலையில் வாழ்ந்தனர். ஆனால் இயேசு வந்தார், இறைவனை தந்தை என அழைத்தார். தந்தையாம் இறைவனோடு நெருங்கி உறவாட முடியும் என்று சொன்னார். நாமும் புனிதர்களாக முடியும் என்பதை தன் எடுத்துக்காட்டான வாழ்வால் நமக்குச் சொன்னார். எனவே புனிதத்தை நோக்கி வெற்றி நடை போட வேண்டியது திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரின் கடமை. அப்படியானால் நம்மால் புனிதர்களாக முடியுமா? புனிதர்களாக என்ன செய்ய வேண்டும்? சிறு வயதிலே நான் மறைக்கல்வியில் பயின்ற தலையாய புண்ணியங்களை கடைபிடித்தால் போதும் புனிதராகிவிட முடியும் என நினைத்தேன். ஆனால் தலையாய புண்ணியங்களை கடைபிடிக்க வேண்டியது திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நம் கடமையை செய்வதற்கு பரிசு எதற்கு? அதோடு கூட இப்புண்ணியங்கள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக கடைபிடிக்காவிட்டாலும் ஓரிரு புண்ணியங்களையாவது நாம் கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். குறைந்தது ஒரு புண்ணியம் கூட செய்யாத மனிதர்கள் இருக்க முடியாது. இதன் அடிப்படையில் பார்த்தால் உலகில் வாழ்ந்து மறைந்த எல்லாருமே புனிதர்கள் என அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லையே. எனவே கத்தோலிக்க திருச்சபை ஒருவரை புனிதராக அறிவிக்க தேவையான காரணிகள் என்ன என தெரிந்து கொள்ள, புனிதராக அறிவிக்கப்பட வேண்டியவரை பற்றி வத்திக்கானில் ஆய்வு செய்யும் குழுவிலுள்ள ஓர் அருட்பணியாளரிடம் கேட்டபோது அவர் சொன்னது இதுதான். கத்தோலிக்க திருச்சபையிலே 2 முதலே புனிதர் பட்ட அறிவிப்பும் பிறகு அவர்களை வணங்குவதும் நடைபெற்று வருகிறது. துவக்க காலத்தில் மக்களின் வேண்டுகோள்களுக்கு இணங்க புனிதர் பட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் பிற்காலத்தில் அதற்கென ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டது. அக்குழுவினர் ஒருவரை புனிதராக அறிவிக்க தூண்டும் காரணிகளை பற்றி ஆய்வு செய்வர். அதன்படி புனிதர் என்பவர் இயற்கையாக நாம் கொண்டிருக்கிற பொதுவான புண்ணியங்களோடு சிறப்பாக ஏதாவது மற்றொரு புண்ணியத்தை தனதாக்கிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த சிறப்பான புண்ணியம் அல்லது நற்குணம் அவரது வாழ்வில் இரண்டர கலந்திருக்க வேண்டும். அதோடு மனிதர்களுக்கு வருகின்ற இயல்பான ஆசைகளை மேற்கொண்டு அப்புண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும். இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள அசிசி நகர் புனித பிரான்சிஸை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஜெப வேளையில் அவர் கேட்ட நற்செய்தியை அப்படியே வாழ்வாக்கியவர். எளிமை என்னும் வார்த்தை பாட்டை வாழ்ந்து காட்டியதற்கு அவரை சிறந்த உதாரணமாக கூறலாம். தன் உடைமைகளையெல்லாம் துறந்து தான் அணிந்திருந்த ஆடையையும் களைந்துவிட்டுத்தான் துறவகத்தில் நுழைந்தார். அவர் இறப்பதற்கு சில மணித்துளிகளுக்கு முன்பு தானும் இயேசுவை போல அனைத்தையும் துறந்து இறக்க விரும்பி அத்துறவகத்தின் தலைமை தந்தையிடம் தன் உடைகளை களைந்து வெறும் தரையில் படுத்திருக்க அனுமதி கேட்டார். இவ்வாறு எளிமை என்பது இவரது வாழ்வில் இரண்டர கலந்திருந்தது. எனவேதான் நாம் இன்று அவரை புனிதராக வணங்குகிறோம். நமக்காக இறைவனிடம் பரிந்துரைக்குமாறு அவரை கேட்டுக்கொள்கிறோம். இதுவே ஒருவர் புனிதராக அறிவிக்கப்பட தேவையான முதற்காரணி.
மனிதரெல்லாம் புனிதராக மண்ணில் வந்த தேவ மகன் இயேசுவுக்கு புத்தம் புது ராகம் பாடுவோம். விண்ணகத்தின் புதுமலர் மண்ணகத்தில் பூத்தது, மாந்தர்களே பாருங்களேன் தாளம் போடுவோம். மனிதரெல்லாம் புனிதராக மண்ணில் வந்த தேவ மகன் இயேசுவுக்கு புத்தம் புது ராகம் பாடுவோம். விண்ணகத்தின் புதுமலர் மண்ணகத்தில் பூத்தது, மாந்தர்களே பாருங்களேன் தாளம் போடுவோம்.
அன்பார்ந்தவர்களே, ஒருவர் புனிதராக அறிவிக்கப்பட தேவையான காரணி என கத்தோலிக்க திருச்சபை கருதுபவைகளில் அடுத்ததாக மனிதர்களில் எழுகின்ற இயற்கையான அறிவுபூர்வமான கேள்விகளை பொருட்படுத்தாமல் இறை பராமரிப்பில் மட்டும் நம்பிக்கை கொண்டு வாழ்வது. இதற்கு சிறந்த உதாரணம் புனித சிலுவை யோவான். ஒரு நாள் மதிய உணவு அருந்த அத்துறவகத்திலிருந்த துறவிகள் அனைவரும் உணவறையில் கூடினர். ஆனால் சாப்பிடுவதற்கு உணவில்லை. அச்சமயத்தில் சிலுவை யோவான் வழக்கம் போல இறைவன் உணவை ஆசீர்வதிக்க வேண்டும் என கூறி ஜெபித்தார். அப்போது மற்ற துறவிகள், இங்கு உணவே இல்லை, ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என இறைவனிடம் மன்றாடுகிறீர்கள், ஏன் உங்களுக்கு புத்தி பேதலித்து விட்டதா என கேலி செய்தனர். ஆனால் சிலுவை யோவானோ இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு இறைவன் நமக்கு தேவையானதை கொடுப்பார் என்று சொன்னார். அப்போது அழைப்பு மணி ஒலித்தது. வெளியில் யாரோ ஒருவர் துறவிகளுக்கு உணவு கொண்டு வந்திருப்பதாக சொல்லி கொடுத்துவிட்டு சென்றாராம். இவ்வாறு இறை பராமரிப்பில் மட்டுமே நம்பிக்கை கொண்டு ஏழைகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த வின்சென்ட் டி பவுல், இளைஞர்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த போஸ்கோ, ஆன்மாக்களை மீட்பதற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த யோவான் மரிய வியானி, நோயாளிகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த கொல்கத்தா நகர் அன்னை தெரேசா என புனிதர்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இவ்வாறு ஒவ்வொரு புனிதருக்கு பின்னாலும் அவருக்கே உரித்தான சிறப்பான புண்ணியம் இருக்கிறது. இறை பராமரிப்பில் அவர் கொண்டிருந்த நம்பிக்கை இருக்கிறது. இது போன்ற காரியங்கள் தெளிவு செய்யப்பட்ட பிறகு புனிதராக அறிவிக்கப்பட வேண்டியவரின் பரிந்துரையால் ஏதேனும் அருள் அடையாளங்கள் நடந்திருக்க வேண்டும். அவரிடம் ஜெபித்ததால் அந்த அருள் அடையாளம் நிகழ்ந்தது என உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதன் பிறகு கத்தோலிக்க திருச்சபையில் அவர் புனிதராக அறிவிக்கப்படுவார்.
புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம், கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறப்பணி என்றவராம், துணிந்து ஏற்றார் நம் புனிதர் அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ, துணிந்து ஏற்றார் நம் புனிதர் அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம்.
அன்பார்ந்தவர்களே, நம்மை போல மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்த மனிதர்களை கத்தோலிக்க திருச்சபை புனிதர்கள் என அறிவிப்பது நாம் அவர்களை பார்த்தும் அவர்களின் வாழ்க்கையை பார்த்தும் வியப்பதற்காக அல்ல. மாறாக அப்புனிதர்களின் முன்மாதிரியை பின்பற்றி நமது வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்வதற்காகவே. நாமும் அவர்களைப் போல சிறந்த மனிதர்களாக வாழ முடியும். அதற்கான குணங்கள் நம்மில் புதைந்து கிடக்கின்றன. அவற்றை கண்டறிந்து அவற்றில் வளர வேண்டியது நம்முடைய கடமை. இதன் காரணமாகத்தான் பெரும்பாலும் புனிதர்களின் பெயர்கள், அவர்கள் பிறந்த வாழ்ந்த இறந்த இடங்களின் பெயர்கள் நமக்கு பெயர்களாக இடப்படுகின்றன. நாம் கொண்டிருக்கின்ற பெயர் கொண்ட புனிதர்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களைப் போல வாழ முயற்சிக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே மருத்துவராக வேண்டும், பொறியாளராக வேண்டும் என லட்சியங்களோடு வளர்கிறோம். அவற்றை விடவும் மேலானது, முதன்மையானது, நல்ல மனிதர்களாக புனிதத்தை நோக்கி வெற்றி நடை போட வேண்டும். நமக்கு பிடித்த நடிகர், நமக்கு பிடித்த விளையாட்டு வீரர், நமக்கு பிடித்த அரசியல் தலைவர் என்று சொல்லும் போது நமக்கு பிடித்த புனிதர் என்பதும் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். ஏதாவது ஒரு புனிதரால் கவரப்பட்டு அவருடைய முன்மாதிரிகையோடும் ஆசியோடும் நாமும் புனிதத்தை நோக்கி பயணிப்போம்.
தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர், தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறக்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம்.
திருப்பாடல் 99. இந்த விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.